திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதம் சொற்பொழிவு. வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அதுக்கு மேலே நான்காஞ்சு உத்தரம்னு ஒரு நான்காஞ்சு உத்தரம் எப்படின்னா, அந்த கரணா அவற்றின் ஒன்று அன்று அவை. அந்த கரணங்கிறது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இப்ப நம்ம மனசுன்னு தானே ஒன்று சொல்லுவோம், மனசுன்னு தானே ஒன்று தானே சொல்லுவோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று நாலு, அது அந்த கரணம்னு இருக்கு. அந்த கரணம், இந்த அந்த கரணம் உட்கருவி, உட்கருவி. இந்த அந்த கரணத்தினாலதான் இந்த புறக்கரணங்கள் எல்லாம் வேலை செய்யும். இந்த கருவி கரணங்கள்லாம் புறத்தில் இருப்பார், கண்ணு மூக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி எல்லாம், இதெல்லாம் உள்ளே இருக்கிற ஆளு தூண்ட இந்த கருவிகள் வேலை செய்யும். அது வளர்க்குது. அவங்களுக்கு மனசு வந்து, மனசு வந்து அந்த பொருளை பார்க்கலாம், அந்த காட்சியை பார்க்கலாம்னு நினைச்சதுன்னா கண்ணு பார்க்கும். மனசு வந்து அந்த ஒலியை கேட்கலாம்னு மனசு சொன்னா காது கேட்கும். மனசு சொல்லினா அதெல்லாம் கேட்காது. அந்த இந்த புறக்கருவிகளுக்கெல்லாம் தலைவர் மனம். இந்த புறக்கருவிகளுக்கெல்லாம் தலைவர் மனம். மனம் எங்கேயோ வேற இடத்துல ஞாபகம் இருந்துச்சுன்னா முன்னால் இருக்கிற பொருள் தெரியாது கண்ணுக்கு. மனசு எங்கேயோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இங்க பேசுறதும் கேட்காது, முன்னால் இருக்கிற பொருளும் தெரியாது. போயிட்டு இருப்பான் வழியில, தெரிஞ்சவன் முன்னாடி வருவான், இவன் வேற எதையோ நடத்திக்கிட்டு போவான், அவனை பார்க்க மாட்டான். அவன் கேட்பான், நான் முன்னாடிதான் வந்துகிட்டு இருந்தேன், நீங்க பார்க்காம போனீங்களே. இவன் நினைப்பு எங்க இருந்ததோ அங்கே அவனுக்கு மனம் இருக்கிறது, செவி இருக்கிறது, கண் இருக்கிறது. கருவிகள் எல்லாம் மனம் சொன்னது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த நாலு கருவிகளே, நாலு கருவிகளே ஆன்மா மந்திரியா வச்சிருக்கணும். ஆன்மாவுடைய லட்சணம் என்ன தெரியுமா? அறிவுன்னு தான் பேரு, அறிவுன்னு தான் பேரு. அது வேற கருவிகள் இல்லாம அது அறியாது. வேற கருவிகள் துணை இல்லாம பேரு தான் அறிவே தவிர, ஆன்மாவுக்கு அறிவு தான் பேரு. சித்தறிவு, சிவகரமான அறிவு, உசுரூபம், பேரறிவு, ஆன்மா சித்தறிவு. அறிவுன்னா அது தானா அறியணும்? இல்ல, தானா அறிய முடியாது. கண்ணை கொண்டு பார்க்கும், கால இருக்கும், மூக்கு கொண்டு நுகரும், வாயை கொண்டு பேசும். இப்படி கல்விகள் மூலமாக அது செயற்படுமே தவிர தனியா செயற்படாது. ஆன்மாங்கிறது ஒரு அப்பாவிப்பா, நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஆன்மாங்கிறது ரொம்ப பாவம், உள்ளுக்கு இருக்குதா இதெல்லாம் சம்பாரிச்சு கொடுக்கறதே, அது வந்து அனுபவிச்சுக்கிட்டு உள்ளுக்கு உட்காந்துருக்கு, தானா வெளியில போய் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இந்த நாலு பேர்த்த மந்திரியா வச்சிருக்கு. யாரு? அந்த ஆன்மா என்கின்ற அரசன் இந்த நாலு கட்ட மனம், புத்தி, சித்த, அகங்காரத்தை மந்திரியா வச்சுக்கிட்டு, அந்த மந்திரியின் மூலமா இந்த வெளியில இருக்கிற படை தலைவர்கள், இவங்கெல்லாம் படை சேனாதிபதிகள், உள்ள இருக்கிற நாலு பேர் மந்திரி. மனம், புத்தி, சித்த, அகங்காரம், மந்திரி. இந்த வெளியில இருக்கிற இவங்களெல்லாம் படை வீரர்கள். இவர்களை வச்சு அதனால இந்த தேகம் என்கின்ற, தேகம் என்கின்ற நாட்டை ஆளுகிறது. தேகம் என்கின்ற நாட்டை ஆளுகிறது. எது ஆளுகிறது? ஆன்மா ஆளுகிறது. தேகத்தை ஆன்மா ஆளுகிறது, தேகத்தை ஆன்மா ஆளுகிறது. அந்த தேகம் வந்து ஒரு நாடு, அந்த ஆன்மா அரசன், அந்த நாலு பேரும் மந்திரிகள், புறத்தில் இருக்கிற கருவிகளெல்லாம் படவீரர்கள். இப்படி வந்து ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறது. இது அறிவு என்கின்ற பேரை தவிர இந்த கருவிகள், கருவிகள் இல்லாம, கருவிகள் இல்லாம கண்ணு இல்லாம கேட்க பார்க்காது, காது இல்லாம கேட்காது, வாய் இல்லாம பேசாது. இதை வச்சு இது பேசிக்கிட்டு இது அறிவுன்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குதுன்னா பரிகாசமா. பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு, பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பேர் மிக நன்று அற என்பது திருவருள் பயன். அதனாலே இப்படி ஆன்மாவானது இந்த புறக்கருவி அகக்கருவி ஆகிய கருவிகளை கொண்டு அயால செயல்படுமே தவிர தனியா செயல்படாது, தனியா செயல்படாது. அதனால இதெல்லாம் சிவபெருமான் பண்ணி கொடுத்துருக்கிறான். ஆன்மாவை உள்ள வச்சு, ஆன்மாவை உள்ள வச்சு இந்த கருவிகள் எல்லாம் கணக்கா பண்ணி வச்சு, பண்ணி வச்சு அது மூலமா உலகத்துல வாழ வச்சுருவோம். பெரிய ஆச்சரியம். அதே அப்பர் சாமி தான் சொன்னாரு, சிவபெருமான் ஒரு வீடு கட்டினாருன்னாரு. சிவபெருமான் ஒரு வீடு கட்டினாரு. அந்த வீட்டுக்கு ரெண்டு வாசல் பெரிய வாசல், 9 சன்னலா, 9 சன்னலா, 7 சன்னல், 7 சன்னல், ரெண்டு வாசல் பிடிக்கா, 7 சன்னலா, ரெண்டு கைமரமா, ரெண்டு காலா, ரெண்டு கால் நட்டு ரெண்டு கைமரம் போட்டு 7 சன்னலை வச்சு ரெண்டு வாசலை வச்சு ஒரு வீடு கட்டினாராம். அதுக்குள்ள ஆசையை வச்சு நம்மளையும் வச்சாராம். அப்பர் சாமி கால் கொடுத்து இருகை ஏற்றி, அந்த இருங்கிறத இந்த பக்கமும் சேர்த்துக்கணும், அந்த பக்கமும் சேர்த்துக்கணும், ரெண்டு காலு. இப்போ வீடு கட்டுறதுக்கு கால் நடுவோம் இல்லை, கால் நடுவோம், கண்டு கைமரம் போடுவோம் இல்லப்பா. கால் கொடுத்து இருகை ஏற்றி களி நிறைத்து, களின புரியுத, வரிச்சுகள், களி நிறைத்து இறைச்சி மேய்ந்து தோல் படுத்து உதிர நீரா சுவர் எடுத்து இரண்டு வாசல் 7 உடைத்த அமைத்து அங்கு 7 சாலேகம் பண்ணி மால் கொடுத்து அறி வைத்தார் மாமரைக்காரனாரே என்பது அப்பர் தேவாரம். அதனாலே இப்படிப்பட்ட ஒரு வீட்டை கட்டி கொடுத்து அதிலே வாழ வச்சிருக்கிறார், அதிலே வாழ வச்சிருக்கிறார். இந்த உண்மையை தெரிந்து கொண்டால் வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சுழ்த்த மாமலர் தூவி துதியாதை வீழ்த்தவாகலை என் நெடுங்காரன் என்றார் போல வணங்க தலைய வச்சான், வாழ்த்துவதற்கு வாய வச்சான். அப்பர் சாமி இப்படி சொன்னாரு, மாணிக்கவாசகர் அப்படி சொன்னார். அப்படி அப்பர் சாமி எப்படி சொல்றாரு, வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை அப்படின்னாரு. மாணிக்கவாசகர் எப்படி சொல்றாருன்னா, வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து. இப்ப வாயை எதுக்கு வச்சானா, வாழ்த்துறதுக்கு வச்சாங்க, வாழ்த்துறதுக்கு வச்சாங்க, தலை எதுக்கு வச்சானா, வணங்குறதுக்கு வச்சாங்க. இந்த செயல் இருந்துச்சுன்னு சொன்னா சிவன் சந்தோஷப்படுவான், நம்ம கொடுத்த தலையை வச்சு நம்மளை வணங்குற. அது திருவள்ளுவர் சொன்னாரு, தலையினால சௌரமான வணங்க வரும். வணங்கலைன்னா, வணங்கலைன்னா தலையினாலான பலன் இல்லையா, கேட்காத காதுனால பலன் இல்லே, பார்க்காத கண்ணினால பலன் இல்லே, பேசாத வாயினால பலன் இல்லே, அதே போல வணங்காத தலையினாலும் பலன் இல்லையா. கூழில் பொறியில் குணமிலவே என்பனத்தான் தாளை வணங்கா தலை, தாளை வணங்கா தலை. அதனாலே இப்படி சிவருமான் இந்த வீட்டை கட்டி கொடுத்தான் என்று அவருக்கு நந்தி சொல்லுதுதான் வாழ்த்துதல் வணங்குதல். அதனாலதான் திருவாசகம் வாழ்கன்னு தொடங்குச்சு. அப்புறம் வணக்கம் திருவாசகம் எப்படி தொடங்குது, வாழ்க என்று தொடங்கியது. அதனாலே இப்படி வாழ்த்தினோ வணங்கினோம். ஆனால் இப்ப சிறு குடிசையை கட்டி கொடுத்துருக்கான். இந்த வீடு, இந்த வீடு என்ன வீடு தெரியுமா, ரொம்ப ஓட்டை, எத்தனையோ ஓட்டை உள்ளது. அது சிவபிரகாசர் சொன்னார், பாரு ஒரு அதிசயம், சின்ன ஓட்டை இருந்தா கூட காத்து போயிருது, இத்தனை ஓட்டை இருந்து போகாம இருக்குது பாரு, இது ஆச்சரியமா இருக்கு. சின்ன ஓட்டையா இருந்தா கூட காத்து போயிருந்து தண்ணி போயிருமா இல்லையா, இது இத்தனை ஓட்டைக்கு உள்ள காத்த வச்சிருக்கிறான் பாரு, அவ எவ்வளவு கிடைக்காது அந்த இன்ஜினியர் எவ்வளவு கிடைக்காது, இத்தனை ஓட்டைக்குள்ள காத்து போகாம இருக்கிறாரு. இன்னொரு ரகசியம் தெரியுமா, இப்ப ஓட்டையை அடைச்சா காத்து போகும். இது எப்படி இருக்கும், என்னுகேன் சொல்லி என்னுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணினல்லால் கண்ணிலேன் மற்றோர் களைகள் இல்லேன் களலடியே கைதொழு காணினல்லால் உன்னுடைய 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூங்கோரூர் மேவிய புண்ணியனே என்பது அப்பர் திருத்தாடம். அதனாலே நம்ம ஓட்டை இருந்துச்சுன்னா காத்து போயிடும். அவன் பண்ணுன எந்திரம் எப்படி தெரியுமா, ஓட்டை இருந்தா காத்து இருக்கு. அதனாலே இப்படியெல்லாம் சுவாமி பண்ணி கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி, இது அதிசயமான இயந்திரம், அதான் மாயா இயந்திர, மாயா இயந்திரம் அல்ல, இயந்திரங்கிறத பயன்படுத்துறாரு மெய் விட்டார். இப்ப நம்ம இயந்திரம்னு சொல்றோம் அல்லவா, இது என்ன எதுல பண்ணுன இயந்திரம்னா, மாயாமலத்தினால பண்ண இயந்திரம், மாயா இயந்திர தனிவிழிவு ஆன்மா. இவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு இயந்திரத்தை பண்ணி கொடுத்துருக்கிறானா, அதே அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசபலத்துடன் வராது. ஐயாவே இப்படி அந்த கரணங்களிலே ஒன்றல்ல ஆன்மா, மனம் புத்தி சித்த அகங்காரத்திலே ஒன்றல்ல ஆன்மா, இது சகசமலத்து உணராது. இந்த அந்த கரணங்களை இது சந்தித்தது, அந்த கரணங்களை சந்தித்தது, அந்த கரணம் மனம் புத்தி சித்த அகங்காரத்தோடு இது கூடி வேலை செய்கிறது. மனம் புத்தி சித்தம் அது எப்படின்னு கேட்டா, மனமானது சித்தம் மனம் அகங்காரம். சித்தம் என்ன பண்ணும், ஒரு பொருளை பார்த்த உடனே சித்தமானது என்ன பண்ணும்னா, ஒரு பொருளை பார்த்த உடனே சிந்தித்தேன் சிந்திக்கும் அப்படின்னு சிந்திக்கும். சிந்தித்த பிற்பாடு அது இதுவா அதுவா என்று, இதுவாகலாம் அல்லது அதுவாகலாம் என்று மனம் நினைக்குமா. அப்புறம் அகங்காரம் அது என்னன்னு நான் பார்த்துருவேன் என்று எந்திரிக்குமா. இப்ப இருளில ஒரு பொருளை கட்டம்னு வச்சுக்கப்பா, ஒரு கட்டையா நின்றுக்கிட்டு வச்சுக்க, இது கட்டையா அல்லது மனுஷனா, இது கட்டையா மனுஷனா என்று சரியா தெரியலன்னு வச்சுக்கோ. தெரிஞ்ச போது அப்படி பார்த்தா அது சித்தம் தான். அடுத்தாப்புல மனம் கட்டையா இருக்கும் என்று அழகாலே மனசு நினைக்குமா. அப்ப அகங்காரம் அது என்னன்னு தான் பார்த்துருவோமே பக்கத்துல என்று போகுமா. அப்புறம் புத்தி நிச்சயிக்குமா, இது மனுஷன் அல்லது கட்டு அப்படின்னு புத்தி நிச்சயிக்குமா. இந்த மனம் ஒண்ணுதான் இப்ப நமக்கு தெரியுது சித்தாந்தத்திலே, தம் மனம் அகங்காரம் புத்தி. புத்தி தான் நிச்சயிக்குதுவான் கடைசியா, புத்தி தான் இதுதான். இப்ப வெளியில ஒரு வளைவா ஒரு கயிறு கிடந்துச்சுன்னு வச்சுக்க, அது என்ன நினைப்போம் அப்படின்னு நினைப்போமா, அப்படின்னு நினைப்போமா. பழுதையா பாம்பாங்கிறத முதல்ல தெரியாம, பழுதையா பாம்பா என்று முதல்ல தெரியாம இது என்னதான் இருக்கும் என்று சிந்திப்பது மனம். அது அதுக்கு மேல என்னன்னு பார்த்துருவோமே அப்படின்னு பக்கத்துல போய் பார்க்க அகங்காரம். அப்புறம் புத்தி பழுத பாம்புல எது புத்தி நிச்சயம், இது அந்தகரம். இந்த அந்தகரணம் தான் ஆன்மாவுக்கு முக்கியமான மந்திரிகள், முக்கியமான மந்திரிகள். இந்த அந்தகரணம் தூண்டத்தான் புறக்கறிவுகள் எல்லாம் வேலை செய்யணும், புறக்கறிவுகள் வேலை செய்யறது. இந்த அந்தக்கரண நாளிலே ஆன்மா அல்ல, அந்தக்கரண ஆன்மாவாதிகள்னு ஒரு சமயவாதிகள்லாம் இருந்திருக்கிறானுங்க, அவெல்லாம் இல்லை நல்ல வேலையா. அச்சா இந்த அந்தக்கரணங்களை எல்லாம் நீங்கியது ஆன்மா. அதுக்கு மேலே இந்த அந்தக்கரணங்களை சந்தித்தது, சந்தித்ததுன்னா அந்தக்கரணங்களை வச்சுதான் இது வாழும், அந்தக்கரணங்களை கூடித்தான் இந்த உலகத்தை சந்தித்தது ஆன்மா. ஏன் சந்தித்தது, ஏ அறிவுள்ள பொருளுக்கான ஏன் சந்தித்தது என்கிறிய, அதான் சகசமலத்து உணராது. சகசமலம் இருக்குது ஆணவமலம், அதனாலே இதுக்கு உணர்வு இல்லை. முன்னையே சித்தறிவு, முன்னையே சித்தறிவு, அந்த சித்தறிவையே ஆணவமலம் முடியுது. அதுதான் தாய்மானவர் காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் சொன்னவா, இருட்டறையிலே இரண்டு தெரியாத பச்சை குழந்தை கிடந்தா எப்படி இருக்குமோ அது போல ஆணவமலத்துல ஆன்மா கிடந்தோம். அதுக்கு கேவல தசைன்னு வேறு, கேவல தசைன்னு வேறு. இப்ப உலகத்திலே சரீரத்தோட வாழ்கிற காலம் சகலம், இதுக்கு மேல மலம் எல்லாம் நீங்கி சிவனோடு வாழ்கிற காலம் சுத்தம் வேறு. கேவலம் சகலம் சுத்தம் மூணு திசை, கேவல திசை சகல திசை அப்புறம் சுத்த திசை. அதனால கேவலம் சகலம் சுத்தம் இது அவத்தேன்னு சொல்றது, அவத்தேன்னு சொல்றது. அதனாலே இப்படி கேவலம் சகலம் சுத்தம் என்கும் போது ஆணவமலத்தோட கலந்த காலம் கேவலம், ஆவணாமலத்தோட கலந்த காலம் கேவலம், இப்போது உடம்போட உலகத்தோடு வாழ்கிற காலத்துக்கு சகலம்னு வேறு, சகலம்னு வேறு. அதுக்கு மேல சிவபெருமானோடு சேர்ந்து வாழ்கிற காலத்துக்கு சுத்தம்னு வேறு. அதனால இது மூணு திசை மூணு அவத்தைன்னு சொல்றது, கேவலம் சகலம் சுத்தம் ஆகிய மூன்று அவத்தைகளை அடைவது. அதனால இது சகலத்திலையும் வாழ்கிற காலத்திலே இந்த கருவிகளின் துணை இல்லாமல் வாழாது. சகலத்திலே வாழ்கிற காலத்திலே, உலகத்தில வாழ்கிற காலத்திலே கருவிகளின் துணை இல்லாமல் உணராது. அது ஏன் கருவிகளின் துணை வேண்டுவது என்றால், ஆணவம் மலம் மறப்பினாலே அதுக்கு அறிவு குறைந்து இருக்கிறது. அந்த ஆணவம் மலம் மறப்பை நீக்குவதற்கு இந்த கருவிகள் எல்லாம் துணையாகும். இப்ப கரண்ட் இல்லையா, கரண்ட் இல்லையா, இப்ப இது துணையா இருக்கும், இப்ப இது துணையா இருக்கு, இந்த லைட்டு துணையா இருக்கிறது. இது எவ்வளவு துணை செய்யுது, கொஞ்சம் தான் செய்யுது. இது போலத்தான் அந்த கருவிகளும். அதனால இப்படி கருவிகளின் துணையோடு வாழ்கிறது சகசமலமாகிய ஆணவத்தின் மூலமாக அதற்கு அறிவு உள்ள அறிவும் குறைந்து இருக்கிறது. அந்த அறிவு குறைந்த அறிவை கொண்டு வாழ்வதற்கு கொஞ்சம் கூடுதலாக அதுக்கு ஆற்றல் கிடைப்பதற்கு தான் இந்த கருவிகள் எல்லாம் கொடுத்தார். மனம் புத்தி சித்த அகங்காரம் அப்புறம் புறக்கருவி மெய்வாய்கள் மூக்கு செவி இவைகளெல்லாம் கொடுத்து வாழ வைத்திருக்கிறார். அதனாலே அந்த கரணம் ஒன்று அவை அன்று ஆன்மா, அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா, சகசமலத்துணராது அமைச்சரசு ஏய்ப்ப நின்று அஞ்சவத்தத்தை அதுக்கு மேல இப்படி மூணு அவத்தைப்படுகிற ஆன்மா பிறகு அஞ்சு அவத்தைப்படுகிறோம். சரீரத்துல வாழ்கிற காலத்துல எப்படி வாழ்கிறதுனா அஞ்சு அவத்தை. அஞ்சு அவத்தை என்பது உங்களுக்கு நன்றாக விளங்கும். சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாயுதம் என்று அஞ்சு அவத்தை. சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியாயுதம் என்று அஞ்சு அவத்தை. சாக்கரம் என்பதுதான், சாக்கரம் என்பது இப்போது விழித்து கொண்டிருக்கிற நிலை. அதுக்கு மேல சொப்பனம் என்கின்ற நிலை உங்களுக்கு தெரியும், கனவு நிலை. அதுக்கு மேல சுளுத்தி, அது நாதிக்கு வரும். அப்புறம் துரியம், மூலாதாரம். சாக்கரம் வந்து புருவ நடு, சாக்கரம் வந்து புருவ நடு, சொப்பனம் கழுத்து, சுளுத்தி இதயம், துரியம் நாவி, மூலாதாரம் கீழ்ப்பகுதி. இப்படி ஆகியால அஞ்சு இடங்களிலே ஆன்மா இருந்து வேலை செய்யும். இப்ப சாக்கரத்துல விழிப்பு நிலையிலே 35 கருவிகள் வேலை செய்யலாம். விழிப்பு நிலையிலே 35 கருவிகள் வேலை செய்யுது. இப்போ 35 கருவிகள், பிருத்திவி முதலாக 35 தத்துவங்கள் வேலை செய்யுது. சாக்கரம், சொப்பனம், சாக்கரம் லாடம், சொப்பனம் கண்டம், சுளுத்தி இதயம், துரிய உண்டி, துரியாதிதம், மூலாதாரம். இப்படி அஞ்சு இடங்களிலே ஆன்மா போய் வந்துகிட்டு இருக்குது. அந்த துரியா மூலாதாரங்கிறதான் அந்த ஆன்மா மாத்திர இருக்கும் உயிர்ப்பு அடக்கம் பேர் உறக்கம் சொல்லுது. அந்த பேர் உறக்கம், பேர் உறக்கம்னா சில சமயத்திலே லேசா சத்தம் கேட்டா எந்திரிச்சுக்குவோம், சில சமயத்தில் ரொம்ப சத்தம் கேட்டா கூட எந்திரிக்க மாட்டோம். அதான் பேர் உறக்கம். அப்போ வந்து ஆன்மா இங்கே மூலாதாரத்தில் ஒடுங்கிடுது. அப்படியே மேலே வந்து மேலாளவத்தை கீழாளவத்தையும் சொல்றது. கீழமா போறது கீழாளவத்தையும், மேலே வந்து மேலாளவத்தையும். இப்படி அஞ்சு அவத்தை, அஞ்சு அவத்தை. அவத்தைனா நிலைகள், அவத்தை என்றால் நிலைகள். இப்ப என்னமா இருக்கிறோம், சாக்கரத்துல இருக்கிறோம். இப்ப சாக்கிரதையா இருக்கிறோம்ல, இப்ப யாராவது பணத்தை எடுத்தாருன்னா விடுவோமா? இப்ப சாக்கிரதையா இருக்கிறோம், விழிப்பு நிலையில் இருக்கிறோம் அல்லவா. விழிப்பு நிலைக்கு சாக்கரம்னு பேரு. அதனால அதுக்கு மேல சொப்பனம் கண்டம், அதுக்கு மேல சுளுத்தி இதயம், துரிய நாவி, மூலாதாரம் கீழ்ப்பகுதி. ஆக இப்படி அஞ்சு அவத்தைகளை ஆன்மா அடைகிறது. இது 35 தத்துவங்கள் வேலை செய்கிறது. அதனால இது வந்து அந்த கரணம் ஒன்று அன்று, அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்றவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்துணராது அமைச்சரசு ஏய்ப்ப நின்று அஞ்சு அவத்தத்தே. இப்படியாக சரீரத்திலே அஞ்சு இடங்களிலே ஆன்மா இருந்து இந்த உலகத்திலே வாழ்கிறது. அப்படி வாழ்கிற காலத்திலே இந்த அவத்த நிலைகளிலே இருந்து கேவலத்திலிருந்து சகலத்துக்கு வந்திருக்கிறோமா? கேவலத்திலிருந்து சகல, கேவலங்கிறது ஆணவ மரத்தோடு கடந்தது. ஆணவ மரத்தோடு கடந்த காலம் கேவலம்னு வேறு, கேவலம்னு வேறு. அப்படி கேவலத்திலிருந்து இப்ப சகலத்துக்கு வந்திருக்கிறோம். சகலம்னா புரியுதா? கருவிகரணங்களோடு உலகத்தோடு, உலகத்தோடு சகல நிலைன்னு பேர். இதெல்லாம் வடமொழி சொல்லிட்டா. சகலம்ங்கிறது வடமொழி, கேவலங்கிறது வடமொழி, சுத்தம்ங்கிறது வடமொழி. இப்ப வடமொழி வேண்டாம், தென்மொழி தான் வேணும்னு இல்லைன்னு சொல்றாரு இல்லையே. வடமொழி இல்லாம தென்மொழி இல்லை. வடமொழி அண்ணன், தென்மொழி தம்பி. வடமொழி வலதுன்னு தென்மொழி எழுதுகணும். சமஸ்கிருதம் வலதுன்னு இந்த தமிழ் எழுதுகணும். ரெண்டு கண்ணு வேணுமா, ஒரு கண்ணு போதுமா? ரெண்டு கண்ணு வேணும் இல்லை. அதனால வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நான்கும் ஆணவம் தான் என்கிறார் அப்பர் சுவாமி. அதனாலே இப்படி அந்த மொழிகள் எல்லாம் இப்ப சித்தாந்த சாஸ்திரத்துல வருவதெல்லாம் அதிகபட்ச வடமொழி வரும். அதிகபட்ச வடமொழி பூசையில வருகிற மந்திரங்கள் எல்லாமே வடமொழி. பூசையில வருகிற மந்திரங்கள் எல்லாமே வடமொழி. அதனால வழக்கத்திலேயே நிறைய வடமொழி சொற்கள் இருக்காது. ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சிதம்பரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்க, வடமொழி வேண்டாங்கிறது. சிதம்பரங்கிறது வடமொழியா தமிழா? வடமொழி. இப்போ வேதாரண்யம் போகணுங்கிற அது வடமொழியா தமிழா? விருத்தாசலம், விருத்தாசலம் எல்லாம் வடமொழி. என்ன பண்ணுவார், என்ன பண்ணுவார்? அதனால இப்படி வடமொழியை சொல்லுகிற வாக்கியத்தில் வடமொழியை சொல்லியே ஆகணும். தென்மொழியை சொல்லுகிற பொருளை தென்மொழியிலே சொல்லியே ஆகணும். அதனால இப்படி கேவலம், சகலம், சுத்தம் என்கின்ற மூன்று நிலைகள். இந்த மூன்று நிலைகளிலே இப்ப கேவலத்திலிருந்து நம்மளை சகலத்தை கொண்டு வந்திருக்கிறார் சாமி. கேவலத்திலிருந்து நீக்கியிருக்கிறார். இது புரியுதா? கேவலமா இருந்தான் இப்ப ஓரளவு கொஞ்சம் மதிப்பா வச்சிருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும், மதிப்பா வச்சிருக்காரா? அப்புறம் இதுக்கு மேல என்ன மதிப்பு தருவாரு, என்ன மதிப்பு தருவார், என்ன மதிப்பு தருவாரு? இருக்கிற முறையில இருந்து அவனை வணங்குற முறையில வணங்கணும்னா என்ன மதிப்பு தருவாரு? இப்ப சின்ன வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு. வீதியில மரத்துக்கடியில இருந்தான், மரத்துக்கடியில இருந்தான், ஒரு வள்ளல் கண்டான். வள்ளல் கண்டவன் அவனை பார்த்து விசாரிச்சேன், நல்லவனா தெரிஞ்சேன், ஒண்ணு வசதி இல்லை இந்த மாதிரி மரத்துக்கடியில இருக்கிறேன்னா போய் இது ஒரு சின்ன குடிசை போட்டு கொடுத்தான். சின்ன குடிசை போட்டு சின்ன புருஷன் போட்டு கொடுத்த ஒரு பாடு அவனுக்கு அந்த முதல்ல அவன் மேலே அந்த வள்ளல் மேலே ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் வந்து அவன் சொல்றபடி எல்லாம் நடந்தான். முதலாளி சொன்னபடி எல்லாம் நடந்தான். முதலாளிக்கு மேலே சந்தோஷம் வந்துருச்சு. அப்புறம் ஒரு கட்டி உரு கட்டி கொடுத்துட்டான், புருஷையை கட்டி கொடுத்தானா. அப்புறம் சொன்னபடி கேட்க நல்லா வேலை செய்ய ஆண்டவன். முதலாளிக்கு என்னமா இருக்கு மனசு, பாவங்களுக்கு நல்ல வீடாக கட்டி கொடுக்கணும். அப்புறம் ஒரு கான்கிரீட் போட்டு வீடு நல்ல வீடு கட்டி கொடுத்துட்டான். அது போல இப்போ ஓட்டை ஓட்டை கட்டி கொடுத்துருக்காரா, நல்ல வீடு கட்டி கொடுக்கணும், நல்ல வீடு கட்டி அழியாத வீடும் தரக்கடவோல் இவனோட அம்புலி ஆடவாவே என்பது முது மாசாக்கு உள்ள தெரியும். அழியாத வீடு இது, அழிகின்ற வீடு அது அழியாது. இந்த வீடும் அழியணும், இந்த வீடும் அழியும். அழியாத வீடு ஒன்று இருக்கிறது, அதுதான் சிவபெருமான் கொடுக்கிறது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் என்கிறார் அல்லவா. அதனால அந்த வீட்டையும் தருவான். இந்த வீட்டுல இருக்கும் போதே அந்த வீடு கொடுத்தவனுக்கு சந்தோஷமா இருக்கிறபடி நடக்கும். வீடு எவன் கொடுத்தாலும் இந்த புருஷ வீட்டை கொடுத்துருக்கான, போ புருஷ வீட்டை கொடுத்துருக்கானா, இந்த வீடை கொடுத்தவன மறக்காமல் இருப்பது, வாழ்த்துவது, பணம் அப்படின்னா அவனுக்கு என்னமா இருக்கு, சந்தோஷமா இருக்கும். இவனுக்கு என்ன நல்ல வீடு கொடுக்கலாம், கட்டி வீடா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஆகையினாலே இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லுவது இந்த சித்தாந்தான். இந்த நான்காம் சூத்திரத்திலே இந்த ஆன்மாவானது கேவலத்தில் இருந்தது, அதுக்கு மேல இப்ப சகலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறான், அதுக்கு மேல சுத்தத்துக்கு போக போனோம். இந்த உடம்போடு வாழ்கிற காலத்துல அஞ்சு அவத்தைப்படுகிறது, சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம்னு. இப்ப இந்த 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 சாக்கரம் சொப்பனம் சுளுத்தின்னு இருக்குது அல்லவா. இப்ப சாக்கரமா இருக்கும் போதே நமக்கு அறிவு பத்தாம இருக்கு, சாக்கரத்தில் இருக்கும் போதே அறிவு பத்தாம இருக்கு. சொப்பனத்துக்கு போட்டோம்னா ஒன்றும் தெரியல, அப்புறம் நல்ல பேர் உறங்குறது ஒன்றும் தெரியல. அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னாரு, உறங்குவது போலும் சாக்காடுனாரு, உறங்குவது போலும் சாக்காடுனாரு. இப்ப தூங்குறமில்லப்பா அது இறப்பா, அப்புறம் விழிக்கிறமில்ல அது பிறப்பா. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னாரு திருவள்ளுவர். அதனால தினந்தோறும் ஜாகரம், தினந்தோறும் பிழைக்கிறோம், தினந்தோறும் ஜாகரம், தினந்தோறும் பிழைக்கிறோம். அதனால இதெல்லாம் யார் செய்யறா, அவன் தான் செய்யறான், அவன் தான் செய்யறான். அதனால இந்த நிலையெல்லாம் நீங்க இதுக்கு கேவல சகலம்னு சொல்றது. இப்ப விழிச்சிருக்கிற நிலை சகலம், தூங்குற நிலை கேவலம் உண்டு. இதை இரவு பகல்னு சொல்றது, கேவலம் இரவு, சகலம் பகல் என்று சொல்லுவது. இந்த நிலையெல்லாம் மாறி சுத்தத்திலேயே சிவமோடு சேர்ந்து இருப்பதற்கு, சிவம் சுத்தம், சிவம் சுத்தம், அதுதான் சொல்றது. இந்த இரண்டு கையும் ஏத்து கும்பிடணும் இல்ல, இரண்டு கையும் ஏத்து கும்பிடணும் இல்ல. இந்த கை சுத்தம், இந்த கை அசுத்தம், இது மல சம்பந்தமானது, இது சிவ சம்பந்தமானது. சுத்தத்தோட சேர்றதுன்னா சாமானியம் இல்ல, அழுப்புடையதா இருப்பது சுத்தத்தோடு சேர்றதுன்னா சாமானியம் இல்ல. அதுக்காக அவனை இரவும் பகலுமா மன வாக்கு காயங்களாலே நன்றாக வழிபட்டு வந்தோமானால் நம்மளையும் சுத்தமாக்கி சேர்த்துக்கலாம். அதுக்குதான் இந்த நமஸ்காரம், இந்த நமஸ்காரமே இது கரம் குவிவார் இது சிவம், இது ஆன்மா, இது சிவா, இது ஆன்மா. இந்த கைய நம்ம, இந்த கைய சிவருமா, ரெண்டு கையும் இப்படி உன்னோட நான் சேர வேணும் ஜாமி, அதுக்குன்னு தான் கும்பிடுறது. இந்த கருத்தை யாருமே சொல்ல மாட்டாரு, கும்பிடுறது தெரியும். கை கால் கூப்பி தொழில், கை கால் கூப்பி தொழில். இந்த நமஸ்காரம் ரொம்ப முக்கியமானது. எல்லாம் அவன் என்ன பண்றான், இதான் எல்லாமே நமஸ்காரம் தான். ஆனா இந்த உண்மை தெரியாது, உண்மை தெரியாது. அதனாலே கை கூப்புதற்கு தான் நமஸ்காரம் முத்திர, நமஸ்காரம் முத்திர, நமஸ்காரம் முத்திர தெரியுது. இப்படி என்ன, இப்படி என்ன, இப்படி நமஸ்காரம் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா சிவத்தோடு சீவன் சேர்ந்து ஆகையினாலே இப்படி எல்லாம் சுவாமி நமக்கு எல்லையில்லாத கருணையினாலே இதெல்லாம் செய்திருக்கிறார். இந்த உண்மைகளை கேட்க வச்சது அவருடைய கருணை, இவ்வளவு உண்மைகளையும் கேட்க வச்சு ஓரளவாவது நமக்கு அறிவு ஞானம் வந்து ஆகும் அல்லவா. இந்த உண்மையெல்லாம் கேட்க வச்சு சிவபெருமானுடைய எல்லை இல்லாத திருவுருளன்னு சொல்லி ஐந்தாம் சூத்திரம், ஆறாம் சூத்திரம் என்றெல்லாம் வரும். அது தவிர அவன் கேட்டு திருவருளை பெறுவீர்களா. வான்முயில் வளாது வெய்க மலிவளம் துறக்க மன்னன் கோன் முறை அரசு செய்ய குறையிலாது இருள் வாழ்க நான் மறை அறங்களும் மேன்மை உள் செய்வன் இது விளங்குக உலகமெல்லாம் பார்வதி வதை